الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله يأمركم ان تؤدوا الامانات الى اهلها وَإِذَا حَكَمْتُمْ بَيْنَ النَّاسِ أَن تَحْكُمُوا بِالْعَدْلِ إِنَّ اللَّهَ نِعِمَّا يَعِظُكُم بِهِ إِنَّ اللَّهَ كَانَ سَمِيعًا بَصِيرًا
صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إِذَا بُسِّطَ الْأَمْرُ إِلَى غير اهله فانتظر الساعه او كما قال صلى الله عليه وسلم. குஹரனைதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவனக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபவு தாபிஉங்கள், முஸ்லீம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனை உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் சமூகம் என்று சொல்கின்ற பொழுது அந்த சமூகத்துடைய ஒரு மத்திய ஸ்தானமாக, பிரதான ஒரு நிலையமாக, ஒரு சென்டராக முஸ்லிம்களுடைய சகல விடயங்களையும் வழிநடாத்தக்கூடிய, முஸ்லிம்களுக்கு சகலவிதமான சேவைகளையும் செய்யக்கூடிய ஒரு நிலையம் என்றிருந்தால் அது மஸ்ஜித் ஒன்றுதான். இஸ்லாத்தின் வரலாற்றிலே நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த ஒவ்வொன்றும் தனியாக பிரிந்ததுதான் நமது பிரச்சனைக்கு காரணம். மஸ்ஜிதிலே நடக்க வேண்டியவைகள் தனித்தனியாக பிரிந்து விட்டன. யாரையும் குத்தி காட்டுவது நோக்கம் கிடையாது, எதையுமே மட்டம் தட்டி பேசுகின்ற நோக்கம் கிடையாது. உள்ளதை உள்ளபடி சொல்வது நமது கடமை. பல சென்டர்களை நாம் உருவாக்கி கொண்டோம். ஆனால் அந்த காலத்துடைய வரலாறை பார்த்தால் அனைத்து சென்டர்களும் மஸ்ஜிதனுடைய கட்டுப்பாட்டில் தான் நடந்தது. உதாரணமாக தாவா சென்டர் ஆரம்பத்தில் சொல்லிக்கொண்டு யாரையும் சுட்டி காட்டுவது கிடையாது. உலகத்திலே நபியவர்கள் உருவாக்கிய முதலாவது தாவா சென்டர் மக்காவில் இருக்கின்ற பொழுது தாருல் அர்கம், சந்தேகம் கிடையாது, ஒரு சஹாபியுடைய வீடு. தொடர்ந்து நபியவர்கள் வீட்டில் அதை நிகழ்த்தவில்லை, நடத்தவில்லை. அந்த சூழ்நிலைக்கு தக்க ஒரு சந்தர்ப்பம். அதற்கு பின்னால் நபியவர்கள் மதீனாவுடைய வாழ்க்கைக்கு பின்னால் பெரும்பாலும் மஸ்ஜிதை தான் தாவா சென்டராக பாவித்தார்கள். மஸ்ஜித் தான் தாவா சென்டர். அந்த தாவா சென்டர் அது யாரும் வரலாம், படிக்கலாம், இஸ்லாத்தை விளங்கலாம், எல்லோருக்கும் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. வெளிநாட்டு தூது கோஷ்டிக்கு ஒரு இடம் மஸ்ஜிதில் இருந்தது. நம்முடைய துரதிர்ஷ்டம், நான் இந்த மஸ்ஜிதை சுட்டி காட்டவில்லை, எனக்கு இந்த நிலவரம் தெரியாது. இப்படியும் இருக்கின்றன நமது நாட்டில், உலகத்தில் மஸ்ஜிதில் இருக்கின்ற இமாமுக்கே ரூம் இல்லாத மஸ்ஜித் இருக்கிறது. மஸ்ஜிதில் இருக்கின்ற இமாமுக்கு முஅத்தினுக்கு ரூம் இல்லாத மஸ்ஜிதும் இந்த நவீன யுகத்தில் இல்லாமல் இல்லை. அந்த மஸ்ஜிதிலே தூண் என்ன, ஈத்தம்பழ குத்தி, ஈத்தமர குத்தி, மிம்பர் என்ன, ஈத்தமர குத்தி, கூரை என்ன, ஈச்ச ஓலை, சுவரு என்ன, ஈச்ச ஓலை, கீழே மாபலா, சைல்சா, டிராசோவா, காப்பட்டா, கல்கள், பொடி கற்கள் தான் நிலம். அந்த மஸ்ஜிதிலே வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தூது கோஷ்டிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. வசதி இல்லாத காலத்திலே வெளியிலிருந்து வருவவர்களுக்கு இடம் இருந்தது. நவீன யுகத்தில், ஆடம்பர யுகத்தில், வசதியான காலத்தில் மஸ்ஜிதுக்குள்ளே ஆயுளை அர்ப்பணித்தவர்களுக்கு ரூம் கிடையாது. இந்த மஸ்ஜிதில் இருக்கிறது என்பதால் நான் இதை சுட்டி காட்டவில்லை என்பது உறுதி. தாவா சென்டருக்கு மஸ்ஜித் தான் பொருத்தமான இடம். அடுத்தது, கண்ணியமானவர்களே, குற்றவாளிகளை சந்திக்கின்ற இடத்துக்கு இன்று நவீன கால பெயர் சிறைச்சாலை. அது அரசாங்கத்துடைய போங்கு, ஒரு நாட்டுடைய குற்றவியலை இல்லாமலாக்குவதற்கு இருக்கத்தான் வேண்டும். ஆனால் இஸ்லாத்திலே குற்றவாளிகள் நெறிப்படுத்தப்பட்டது, சந்திக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது, நெறிப்படுத்தப்பட்ட குற்றவியல் கைதிகளுக்கும் கைதிகளுக்கும் மஸ்ஜிதிலே ஓரிடம் இருந்தது. மஸ்ஜிதிலே ஓரிடம் இருந்தது. பிரபலியமான ஒரு நிகழ்வு போதும், பல நிகழ்வுகள். சுமாமத் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கைதியாக பிடிக்கப்படுகிறார்கள். பிடிக்கப்படும் போது ரலியல்லாஹு அன்ஹு அல்ல, அவர் காஃபிர், அவர் முஷ்ரிக். பிடிக்கப்பட்டவர்கள் 30-40 அடி உயரமான மதில்களை கட்டி, யாருடைய பார்வையும் இல்லாமல் கைதிகளுக்கு தண்டனை கொடுக்கின்றது போன்ற ஒரு இடத்தை ஒதுக்கி அவர்களை அடிக்கவில்லை. அவர்களுடைய ஆடையை கலட்டிவிட்டு கைதிகளுடைய ஆடையை அணிவிக்கவில்லை. அவருடைய அதே ஆடையிலே, அதே நிலைமையிலே அவருக்கு ஒரு ஏச்சு பேச்சு ஒன்றும் கிடையாது. முஸ்லீம்களுக்கு எதிராக பல கட்டங்களிலே அவருடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியவர். அவர் கட்டப்பட்டதும் மஸ்ஜிதுடைய தூணில். எனவே ஊரில் நடக்கின்ற குற்றங்களை சக்தி கேட்கின்ற இடமும் மஸ்ஜிது தான். போலீஸ் நிலையத்துக்கு முன்னால் மஸ்ஜித், அந்நியவர்களை விடுவோம், முஸ்லீம்கள் ஓடி வர வேண்டிய இடம் மஸ்ஜித். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மஸ்ஜிதில் தீர்க்கப்பட வேண்டும். அதற்கு தகுதியான ஒரு மஸ்ஜிதாக நமது மஸ்ஜிதுகள் மாற வேண்டும். இது யாரும் மறக்க முடியாது. நான் ஆதாரபூர்வமாக பேசுகிறேன். இரண்டாவது துறையை சொல்லிவிட்டு, கல்வித்துறை. இன்று கண்ணியமானவர்களை கல்வி இடப்பற்றாக்குறை வேறு விடயம். எல்லாரையும் மஸ்ஜிதுக்குள்ளே இணைக்க முடியாது. எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் அந்த இடம் கிடையாது. சில மஸ்ஜிதில் ஜும்மா சொல்வதற்கு இடம் போதாது, வேறு விடயம். ஆனால் வசதி உள்ள மஸ்ஜிதுகள் கூட கல்வித்துறையிலே குர்ஆன் மதரசா நடக்கும், மக்தப் நடக்கும், மாஷா அல்லாஹ் சிறியவர்களுக்கு. ஆனால் சகல கல்விகளும் இஸ்லாத்துக்கு உட்பட்ட ஏனைய கல்விகளுக்கும் இடம் மஸ்ஜிதிலே ஒதுக்கப்பட்டிருந்தது. கல்வித்துறையும் மஸ்ஜிதில் தான் இயங்கியது. மூன்றாவது, நான்காவது பிரதானமான ஒரு துறை, சமூக சேவை துறை. சமூக சேவை துறை இதுவும் மஸ்ஜிதில் தான் இயங்கியது. என்ஜிஓ என்ற பெயரில் தனியாகவில்லை. தனியாகி ஒரு நபருடைய கைக்கு போனால் அதில் செல்லும் உள்ள நடக்கும். 100,000 செலவழித்து விட்டு 10 லட்சத்துடைய பில் போகும். யாரும் தவறாக எடுக்க கூடாது. செய்பவர்கள் சுட்டிக்காட்டுதான் நரக நெருப்பு. உங்களுக்கு சம்பளம் இருக்கிறது, என்ஜிஓ மூலம் நீங்கள் தின்னுவது நெருப்பு. 100 மாடு அறுத்து விட்டு 1,000 மாடாக எடிட் பண்ணி அனுப்பி 1,000 மாட்டுடைய பணத்தை எடுத்தால் குர்பானியாக இருக்கலாம். உங்களுடைய வயிற்றுக்குள் போவது நெருப்பு. மத்தியுடைய நிர்வாகத்தின் கீழ் இருந்தால் அந்த களவுக்கு இடம் குறையும். தனியே ஒருவருடைய பார்வையில் ஒரு கட்டிடமாக சென்று விட்டால் அவர் வைத்து விளையாடுவார். அவர் வச்சு விளையாடுவார். விளையாடி கொண்டிருக்கிற கியாமத்து நாளில் விளங்கும். இங்கு ஓடிய வாகனம் ஏசி வாகனம், அங்கு நெருப்பு எரியும். இங்கு வியர்வை வந்தது கிடையாது, அங்கு வியர்வையில் நீந்துவார்கள். அமானிதம். அதுவும் மஸ்ஜிதுடைய கண்காணிப்பில் நடக்க வேண்டும். கூட்டு ஜகாத், மக்களுக்கு கூட்டு குர்பான், மக்களுக்கு ஹலாலான முறையில் கடனுதவி, பைத்துல் மால் எங்கிருக்கிறது? வட்டி எடுக்கிறார்கள், வட்டிக்கு கொடுக்கிறார்கள் என்று கள்ள நோட்டு கடிக்கலாம். போஸ்டர் ஒட்டலாம், ஏன் வட்டிக்கு கொடுக்கிறார்கள், ஏன் வட்டிக்கு எடுக்கிறார்கள் என்று சிந்திப்பது மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தின் பொறுப்பு. எத்தனை குடும்பம், எத்தனை நபர், எத்தனை வயது வந்தவர்கள், எத்தனை குமரிகள், எத்தனை விதவைகள், எத்தனை அனாதைகள், எத்தனை நோயாளிகள், எத்தனை வீதம் தொழுகையாளிகள் என்ற தகவல் தெரிந்தவர்கள்தான் மஸ்ஜிதுடைய பொறுப்புக்கு முன் வர வேண்டும். தானே தொழாவிட்டால் எப்படி நிர்வாகத்துக்குள் வர முடியும்? என்னை மன்னிக்க வேண்டும், தனக்கே ஜும்மாவை தவிர வேறு தொழுகை இல்லாத ஒருவர் எப்படி இந்த புனித பூமியை நிர்வகிக்கலாம்? நான் சுதந்திரமா பேசுகிறேன், சுதந்திரம் வேண்டும் இந்த மிம்பருக்கு. எனவே கண்ணியமான சொல்லி வருகின்ற விடயம், ஒரு மஸ்ஜித் அது இடத்தில் மஸ்ஜிதுல் நபவியையும் நமது மஸ்ஜிதை வைத்து பார்த்தால் எது மிகவும் சாதாரணமானது, அந்தஸ்து கூடியது, வசதி குறைந்தது, அது வசதி குறைந்த அதாவது இந்த காலத்தில் இருக்கின்ற சாதாரண ஒரு மக்களுடைய சக்கியா, ஒரு சக்கியா பள்ளி என்கிறோமே அந்த வசதி கூட அங்கு இருக்கவில்லை. ஆனால் இஸ்லாத்துடைய எல்லா துறைகளும் இயங்கியது, எல்லா துறைகளும் இயங்கியது, கல்வித்துறை, சமூக சேவைத்துறை, குற்றவியல் தண்டிக்கும் துறை, நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் எங்கு இயங்கியது? சுப்ரீம் கோர்ட் எங்கு இயங்கியது? பிரதானமான நீதிபதி எங்கு எங்கு அமர்ந்தார்? எந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் உள்ள நீதிபதிக்கெல்லாம் நீதிபதி. எங்கே கோர்ட், நீதிமன்றம், மஸ்ஜித், பல நிகழ்வுகள் இருக்கின்றன. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஓடி வருவார்கள் மஸ்ஜிதுக்கு சஹாபாக்கள். குடும்ப பிரச்சனையா? மஸ்ஜித். வியாபார பிரச்சனையா? மஸ்ஜித். நோயா? மஸ்ஜித். இரண்டு பேர் நபியுடைய இப்படி மஸ்ஜித் மிம்பர் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும், போட்டி போடுவோம் என்ற காட்டால் தொழுது கொள்வதற்கு அந்த எல்லைக்குட்பட்டதுதான் நபியுடைய வீட்டுக்கும் மிம்பருக்கும் உள்ள தூரம். நபியுடைய கபர் இருக்கிறதே ரவுதா ஷரீப், அதுதான் வீடு. அந்த வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடையில் இருக்கின்ற அந்த ஏரியாவிலே அந்த வாசலில் இரண்டு பேர் வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை. நீதிபதியுடைய காதுக்கு கேட்கிறது, வெளியே வந்தார்கள், யார சொல்லலாம், எங்களுக்கு பிரச்சனை, நான் வாதி, இவர் பிரதிவாதி, நான் கேஸ் போட வந்திருக்கிறேன். வந்தார்கள், கேஸ் எங்க நடக்கிறது? போலீஸ் ஸ்டேஷனில் அல்ல, சந்தியில் அல்ல, பாரில் அல்ல, பிரச்சனை வந்தவன் பாருக்கு ஓடுவன் முஸ்லீம் அல்ல, மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். நீங்கள் நீதிபதியாக இருந்து தீர்ப்பு வழங்குங்கள். கண்ணியமானவர்களை விசாரித்தார்கள், தீர்ப்பை வழங்கினார்கள். வழங்கிவிட்டு யாருடைய லஞ்சம், யாருடைய கொடுப்பனவுக்கு மயங்காமல் நீதியாக தீர்ப்பை வழங்கிவிட்டு சொன்னார்கள், தொகுப்புரை வழங்கினார்கள், முடிவுரை வழங்கினார்கள், தீர்ப்பை வழங்கிவிட்டு சொன்னார்கள், நான் உங்களுடைய வெளிரங்கமான ஆதாரத்தை வைத்து முடிவு செய்கிறேன். உங்களில் தன்னுடைய வாதத்துக்கு யார் ஆதாரம் காட்டுகிறாரோ, அத்தாட்சி காட்டுகிறாரோ, அவரை அவருக்குரிய பொருளாக முடிவு செய்கிறேன். ஆனால் நான் நபியாக இருந்தாலும் நான் உங்களுக்கு தீர்ப்பளிக்கின்ற பொழுது நான் தவறி, என்னுடைய பார்வை சரி, ஆனால் உள்ரங்க மறைவானையில் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒருவருடைய பொருளை இன்னும் ஒருவருக்கு நான் தீர்ப்பளித்து விட்டால், நான் தீர்ப்பளித்தாலும் அவர் எடுத்துச் செல்வது நரகத்துண்டு. நீதிமன்றமும் மஸ்ஜிதில் இயங்கியது, அதைத்தான் சொல்லவர்கள். பல ஆதாரங்கள் இருக்க ஒன்று போல், எந்த மஸ்ஜிதிலே, எந்த ஊரிலே நீங்கள் கண்ணியமா என்று நாம் செய்ய தவறிவிட்டோம், இதற்கு பின்னராவது நம்மால் முடிந்தது. அல்லாஹ்தான் நோயை தருபவன், அல்லாஹ்தான் சிபாவை தருபவன். அந்த சிபாவுக்கும் சுண்ணத்தான அமைப்பிலே சில மருந்துகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த நோய்க்கு மருந்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மருந்தை நம்பி ஒரு முஸ்லீம் பருக மாட்டார், சிபாவை அல்லாவிடம் கேட்பார், மருந்தையும் சொல்வார். எந்த மஸ்ஜிதிலே ஒரு முதலுதவி பெட்டி இருக்கிறது, ஒரு முதலுதவி பெட்டி, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், ஒரு முதலுதவி பெட்டி. இப்பொழுது ஒருவர் வருகிறார், ஹவுதிலே வலிக்கு விழுகிறார், மாப்பிளுக்கு கால் வெட்டிப்படுகிறது, அவருக்கு பூசுவதற்கு தேன் இருக்கிறதா? எந்த காயத்துக்கும் தேன் மருந்து. 10 இன்ச் ஆழமான காயமாக இருந்தாலும் நீங்கள் சுத்தமான தேனை அந்த இடத்தில் ஊற்றி அவசர உதவியாக, முதலுதவியாக ஒரு வைத்தியம் செய்தால், கண்ணியமானவர்களே, அந்த காயம் நாளைக்கு அதனுடைய பச்சை தன்மை குறைந்து காய்கள். ஒரு தேன் போத்தல், ஒரு கருங்கீர போத்தல், ஒரு கண்ணியமான இஸ்லாமிய மருந்தை நான் சொல்கிறேன், ஏதோ இந்த காலத்திலும் எந்த டேப்லெட் எடுத்துக்கொண்டாலும், எந்த மாத்திரை எடுத்துக்கொண்டாலும், எந்த ட்ரக்ஸ் எந்த செயலையும் எடுத்துக்கொண்டாலும் அது போய் சேருகிறது காட்டுக்கு. அது ஒரு மரத்தோடு, ஒரு தாவரத்தோடு, ஒரு மரத்தோடு, ஒரு இலையோடு, ஒரு பூவோடு, ஒரு காயோடு சேருகிறது. ஒரு பேடல் கார்ட், ஒரு பாம் டப்பா, ஒரு 2000-2500 ரூபாய் பெறுமதியான முதலுதவி பெட்டி முழு நாட்டிலும் எத்தனை மஸ்ஜிதில் இருக்கிறது? எங்கிருக்கிறோம்? டிஸ்பென்சரி நபியுடைய காலத்தில் மஸ்ஜிதில் இயங்கியது. டிஸ்பென்சரி வருகிறார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவர்கள், நபியவர்களும் ஆன்மீக அமைப்பிலே சில சுன்னத்தான மருந்துகளை செய்தார்கள், வைத்தியர்களை நாடினார்கள், அதை நபியர்களும் அதை வைத்திய செய்தார்கள். வந்த அபூ ஹுரைரா சந்திக்கு கடுமையான வயிற்று வலி, வயிற்று வலி மஸ்ஜிதில் அசல் தேனை குடிக்க கொடு, தீன் தேனை கொடு, தேன் குடித்தார் குடித்தார். அல்லது வேறொருவர், இது அபூ ஹுரைரா என்ற சம நிகழ்வல்ல, வேறொருவர் தவறி சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா அவருக்கு நீங்கள் நடக்கின்ற வேறொருவர் தம்பி குடித்தார் சோமாவளி சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வது தேனில் நிவாரணம் இருக்கிறது, தேன் பானையில் நிவாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வது உண்மை, உன்னுடைய தம்பியுடைய வயிறு அதை பொய்ப்பிக்கிறது என்றால் என்ன, தம்பியுடைய வயிற்றுக்கு அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணத்துக்கு ஏற்றவாறு முடிவு வழியாகிறது அல்லாஹ் சொன்னது உண்மை. மருந்தும் எங்கு கொடுக்கப்பட்டது? மஸ்ஜித். டிஸ்பென்சரி எங்கே? ஹாட் மீட், ஹாட் மீட் வைக்கிறார்கள், விளையாட்டு போட்டி. யார் வைக்கிறார்கள்? பாடசாலை வைக்கிறார்கள், ஏதாவது நிறுவனம் வைக்கிறார்கள், ஏதாவது கம்பெனி வைக்கிறார்கள். யார் வைத்தாலும் தொழுகை கிடையாது. முஸ்லிம்கள் தான் நடத்துகிறார்கள், அதானுக்கு நிப்பாட்டுவது கிடையாது. தொழுகை பால் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தால் மாலை 6 மணி வரைக்கும் ஜுஹரும் பால், அசரும் பால், சில வேளை இஷா வரைக்கும் நடக்கும், 9 மணி வரைக்கும் மக்ரிபும் பால். தொழுகையை பாலாக்கி விளையாட்டு போட்டு நடக்கிறது. ஏன் தொழுகையை பாலாக்கி நடக்கிறது? மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே நடக்கவில்லை. விளையாட்டு போட்டி நடந்தது நபியவர்களுடைய கட்டுப்பாட்டு, மஸ்ஜிது பக்கத்தில் இருந்த கிரவுண்டிலே விளையாட்டு போட்டி. எங்கிருக்கிறது நம்ம இஸ்லாம்? நாம் விளங்கவில்லை. விளையாட்டுத்துறை அது பாவம் செய்கின்ற துறை அல்ல, அது மஸ்ஜிதுடைய கட்டுப்பாட்டு நடக்க வேண்டிய இஸ்லாமிய துறை. நபியவர்கள் பிளேயராக இருந்திருக்கிறார்கள், நபியவர்கள் ஆர்கனைசராக இருந்திருக்கிறார்கள், நபியவர்கள் ரசிகராக இருந்திருக்கிறார்கள், நபியவர்கள் பிளேயராக இருந்திருக்கிறார்கள், அம்பியில் விளையாடுகிறார்கள், அதே போன்று ரேஸ் ஓடி இருக்கிறார்கள், சட்ட கல்சன் போட்டுக்கொண்டு மேனியை திறந்து கொண்டு அவரத்தை காத்துக்கொண்டல்ல, ஒழுக்கமாக ஒழுக்கமாக சென்னைவாளர்களை ரசித்திருக்கிறார்கள். அந்த விளையாட்டு போட்டியை மனைவி சகிதம் ஹபஷா நாட்டு சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார். மத்தியுடைய முற்றத்திலே விளையாட்டு நடக்கிறது, மத்தியுடைய எல்லைக்கு நடக்கிறது. தொழுகைக்கு நிறுத்தப்படும், தொழுகை நடக்கும், மீண்டும் நடக்கும், அதான் சொல்லப்படுது நிறுத்தப்படும், தொலை வருவார்கள் விளையாட்டு வீரர்கள், தொலை வருவார்கள். தொழுகையோடு இணைந்த விளையாட்டு போட்டி நடக்கும், எப்பொழுதும் மத்தியுடைய நிர்வாகத்துக்கு கட்டுப்பாட்டை கீழே நடந்தார். எனவே சொல்ல வருகின்ற விடயம் என்ன, முழு ஊருடைய சகல நிகழ்வுகளும் மஸ்ஜிது நூடாக நடக்க வேண்டும். நிக்காஹா யார், யாருடைய மகன், யாருடைய மகளை முடிக்கிறார், மஸ்ஜிதிலே அறிவிக்க வேண்டும். அலுஹுபில் மசாஜித், மஸ்ஜிதிலே உங்களுடைய திருமண வைபவங்களை சாப்பாட்டை வைக்கும் என்று சொல்லவில்லை. நிக்காஹுடைய மஜலிசை அந்த அக்கதை உடன்படிக்கையை மஸ்ஜிதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதில் பங்கிடப்படுகின்ற அந்த ஈத்தம்பழமும் அந்த கல்கண்டும் அந்த ஷோட்டிட்டும் அதையும் வலிமாவாக மாற்றுவதற்குத்தான் எனக்கு வசதி இருக்கிறதா? சாதாரணமாக முடியும். சொல்ல வருகின்றவுடைய கண்ணியமானவர்களே, இந்த செயற்பாடுகளில் நமது எத்தனை மஸ்ஜிதுகள் இருக்கின்றன? எதுவரைக்கும் அப்படியே விட்டு விடுவது? சுமாமத் இப்னு ஸாலேஹ் சிறை கைதியாக கட்டப்பட்டார்கள். 3 நாட்களுக்கு பின்னால் அங்கிருக்கின்ற பண்பு அஹ்லாக் நற்குணங்களை பார்த்து 3வது நாள் அவிழ்த்து விட்ட உடனே அவரே போய் குளித்தார், அவரே வந்தார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு மாறினார். சிறை கைதி ஒரு குற்றவாளி 3 நாட்கள் மஸ்ஜிதிலே சூழலிலே கட்டப்படுகிறார், முஸ்லிமாக மாறுகிறார். இந்த நம்முடைய அஹ்லாக் இஸ்லாத்தில் இருப்பவன் எப்பொழுது வெளியாகுவது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறான். நமது குணம் இறைவன் கண்ணியமானவர்கள், இப்படியான ஒரு மஸ்ஜிதுடைய பணி விசாலமானது. வெறுமனை தொழுகையும் வெறுமனே என்ன இஸ்லாத்துடைய சில இபாதத்துகளை செய்கின்ற இடம் அல்ல. சகல துறைகளும் மஸ்ஜிதுடைய கட்டுப்பாட்டில் நடப்பதற்கு ஊர் மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். அதுதான் பிரதான விடயம். ஊர் மக்கள் யாராக இருந்தாலும் ஒத்துழைக்க வேண்டும், ஒரு கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும், ஒரு தலைமைத்துவம் உருவாகினார். இந்த உலக நாடுகளிலே செல்வாக்குள்ள வளங்கள் உள்ள சக்தி மிக்க செல்வம் மிக்க, செல்வாக்கு வேறு செல்வம் வேறு, செல்வம் மிக்க நாடுகள் பட்டியலை தொகுத்தெடுத்தால், இன ரீதியாக தொகுத்தால், மத ரீதியாக தொகுத்தால், முஸ்லிம் நாடுகள் தான் என்பதில் யாருக்கு இரண்டாம் கருத்து இருக்க முடியும்? ஏன் சக்தி இல்லை? முஸ்லிம் நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு தலைமைத்துவத்தி கீழே இயங்குகிறார்களா? சில நாடுகள் ஏதோ ஒரு பேரை வைத்துக் கொண்டு வருடத்துக்கு ஒரு நாட்டிலே சேர்ந்து இரண்டு நாட்களுடைய என்ன அமர்வுகளை வைத்து அதில் ஆடம்பரமான உணவுகளை உட்கொண்டு ஆடம்பரமான ஹோட்டலிலே தங்கிவிட்டு ஆடம்பரமான பிளைட்டிலே பயணித்து விட்டு அவனவனுடைய வேலையை அவனுடைய நாட்டில் போய் பார்க்கிறான். முஸ்லிம் நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒற்ற காலிலே இஸ்லாத்தை நாங்கள் உறுதியாக செயல்படுத்துவோம், அந்நியர்களுக்கு எம்முடைய நாட்டில் ஆட விட மாட்டோம், எதிரிகளுடைய சூழ்ச்சிக்கு இடம் அளிக்க மாட்டோம் என்று ஒரு ஒற்றுமை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறதா? ஒரு நாடு தன்னை காத்துக் கொள்வதற்காக வேண்டி பக்கத்து நாட்டை காட்டிக் கொடுக்கின்ற காலம் நயவஞ்சகர்கள் இருக்கின்ற முஸ்லிம் நாடுகள் தான் அதிகம். அதனால் தான் நமக்கு கேவலம் ஒற்றுமையின்மைதான், கட்டுப்பாடின்மைதான் என்று நமக்கு மிகப்பெரிய எந்த நாட்டிலும் நமக்கு சுதந்திரம் கிடையாது. சொந்த தாயகத்தை விட்டு அந்நியர்களுடைய நாட்டுக்கு அகதிகளாக செல்கின்ற நிலைமை. அந்நியர்கள் இஸ்லாம் எப்படிப்பட்டது? அந்நியர்களுக்கு இடமளித்த மார்க்கம், அந்நியர்களுக்கு என்ன மசிதிக்குள்ள இடமளித்த மார்க்கம். இன்னும் நமது நாட்டு நமது அகதிகளுக்கு, நமது நாட்டு அகதிகளுக்கு ஒரு இஸ்லாமிய நாடு இடம் கொடுக்காத கேவலமான காலம். பிரான்சும் ஜெர்மனும் கனடாவும் இடம் கொடுக்கிறது மனிதத்தன்மையால். முஸ்லிம் என்ற ஒரு நாடு எவனிடம் கொடுத்தான்? எவனிடம் கொடுத்தான்? கட்டுப்பாடு இல்லாத சமூகம். என்னை நான் சொல்ல வருகின்ற விடயம், கண்ணியமானவர்களே, ஊருடைய சகல துறைகளையும் வழிநடத்தக்கூடிய ஒரு இடம் மஸ்ஜித். அதை ஊர் மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். இதற்குத்தான் ஒரு சபபுக்காக ஒரு குழுவை நியமிக்கிறது, ஒரு குழுவை நியமிக்கிறது. தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுகின்ற தன்மை யாரிடம் இல்லையோ, நீங்கள் எல்லோரும் இந்த குறிப்பை பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுகின்ற தன்மை யாரிடம் இல்லையோ, அவர்கள் நீங்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, நான் ஆதாரபூர்வமான நிரூபிப்பேன், ஷைத்தான் இனத்தை விட கேவலமானது, ஷைத்தான்களை விட கேவலமானது. மன்னித்துக் கொள்ள வேண்டும், யாருக்கும் வக்காலத்து வாங்கவில்லை. ஏன் தெரியுமா? ஷைத்தான் இனமே தன்னுடைய தலைவராகிய இபிலீசுக்கு கட்டுப்படுகிறார்கள். பிறரை கட்டுப்படாமல் கெடுப்பதே ஷைத்தான்கள். அந்த ஷைத்தான்கள் கட்டுப்படுகிறார்கள், கொடுத்த பொறுப்பை செய்கிறார்கள். ஷைத்தானுடைய சிம்மாசனத்தை, ஹதீஸ் என்னுடைய வார்த்தையல்ல, ஹதீஸ், ஷைத்தானுடைய சிம்மாசனத்தை போட்டு தளபதி உட்காருவாராம், ஷைத்தானுடைய தலைவர் உட்கார்ந்து பொறுப்புகளை கொடுப்பாராம். இன்று மஷூரா இல்லாமல் இயங்குகிறோம், ஆலோசனை இல்லாமல் இயங்குகிறோம். மகன் தந்தையிடம் கேட்பது கிடையாது, மக்கள் தாயிடம் கேட்பது கிடையாது. திருமண விடயமா இருக்கலாம், தேவையானவரை திருமணம் முடிக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், மூத்தவரோட மனம் மசூரா இல்லை, வாப்பா செய்த வியாபாரம் கைக்கு வருகிறது, வாப்பா நோயாளியாக இருக்கிறார், வாப்பாவோட கேட்டு செய்வோமே, மசூரா கேட்பது கிடையாது, இஷ்டப்படி செய்கிறார், லோன் எடுக்கிறார், அப்படி கொடுக்கிறார், இப்படி கொடுக்கிறார், லொஸ்தாகிறார். வாப்பாவுக்கு இருந்த வருத்தம் வியாபார லொஸ்தில் ஏற்படுகிறது, உள்ளம் பாதிப்படைந்து இருதய நோய் வருகிறது, ஹார்ட் அட்டாக் வருகிறது. மசூரா இல்ல அப்படி இயங்குகிறோம், ஷைத்தான்களே மசூரா பண்ணி இயங்குகிறார்கள், மஷூரா பண்ணி இயங்குகிறார்கள். மனிதர்கள் முஸ்லிம்கள் ஆரறி உள்ளவர்கள் மஷூரா இல்லாமல் இயங்குகிறார்கள். மஷூரா இல்லாமல் இயங்குவவர்கள் ஷைத்தானிடத்தை விட கேவலமானது. ஏன் தெரியுமா? ஷைத்தான்கள் கூட மஷூரா பண்ணி ஆறு அனுப்புகிறார்கள். என்ன அனுப்புவான்? அமீர் சொல்லுவார், ஏய், உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய குரூப்புக்கு என்ன பொறுப்பு தெரியுமா? சாராயம் குடிக்க வைப்பது. உன்னுடைய குரூப்புக்கு என்ன பொறுப்பு தெரியுமா? கொலை செய்ய வைப்பது. உன்னுடைய குரூப்புக்கு என்ன பொறுப்பு தெரியுமா? இப்படி இடை வைக்க வைப்பது. உன்னுடைய குரூப்புக்கு என்ன வேலை தெரியுமா? திருட வைப்பது. உன்னுடைய குருப்புக்கு என்ன வேலை தெரியுமா? புறம் பேச வைப்பது. உன்னுடைய குருப்புக்கு என்ன வேலை தெரியுமா? விபச்சாரம் செய்ய வைப்பது. உன்னுடைய டியூட்டி என்ன தெரியுமா? கணவன் மனைவியை பிரிப்பது. குறுப்பாக போவார்கள். அமீர் சாஹிப் என்ன சொன்னாரோ, தலைவர் என்ன சொன்னாரோ, அதை அவர் அந்த வேலையை மாத்திரம் பார்ப்பார். சாராயம் குடிக்க வைப்பவர் கொலை செய்கின்ற வேலையை பார்க்க மாட்டார். கொலைக்கு வேறொரு பொறுப்பு. இவர் ஊத்தி கொடுத்து விட்டு வருவார், மண்டையில் ஏறியவுடன் கொலை செய்ய பொறுப்புதாரி கொலையில் ஈடுபடுத்துவார். மஷூரா படிதல் செய்தான்கள் இயங்குகிறார்கள். முஸ்லிம்கள் மஷூரா இல்லாமல் இயங்குகிறார்கள். அப்படி இடையிலே நாளாந்தம் அல்லது இடைக்கிடையே கூப்பிடுவார். அல்லது நாளாந்தம் என்ன செய்தாய், டியூட்டியை சரியா செய்தாயா? மாதாந்த கூட்டம் நடக்கும், வாராந்த மஷூரா நடக்கும், ஜும்மாவுக்கு பின்னாடி நிர்வாக கூட்டம். என்ன நடந்தது? உங்களுடைய பொறுப்பு நடந்ததா? உங்களுடைய பொறுப்பு நடந்ததா? இது கண்ணியமானவர்களே, நபியவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு முறை. கேட்டா கேப்பேன், என்ன செய்ய, இத்தனை கொலை செய்ய வைத்தேன், இத்தனை பேரை சாராயம் குடிக்க வைத்தேன், திருட வைத்தேன். ஒருவர் சொல்வார், இத்தனை குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுத்தினேன், இத்தனை கணவன் மனையும் அரைத்தரித்தேன். வா என்று கூப்பிட்டு சபாஷ் பண்ணி நமது பாசை தொடர்ந்தால் பூமாலை போட்டு பொன்னாடை போற்றி அவர்தான் என்ன பிரதான ஒரு கௌரவிக்கக்கூடிய நோபல் பரிசு வழங்குவது போன்று நீ செய்த வேலைதான் சிறந்த வேலை என்று பரிசீல்கள் பாராட்டுக்கள் கொடுக்கிறது. சொல்ல வருவது என்ன கண்ணியமானவர்களே, தலைமைத்துவத்துக்கு ஷைத்தான்களே கட்டுப்படுகிறார்கள். ஊரில் நிர்வாக குழு நடக்கும், தேர்வு நடக்கும். அல்லாஹ் நாடியபடி உரிய முறைப்படி அமைதியாக நிதானமாக, இது அல்லாஹ்வுடைய வீடு, சில விடயங்களை உங்களோடு சுதந்திரமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். மஸ்ஜிதுடைய நிர்வாகம் அமானிதம், மஸ்ஜிதுடைய நிர்வாகம் துனியாவுடைய எந்த நோக்கம் கிடையாது. இது அரசியல் பதவி கிடையாது, இது பதவி உயர்வு கிடையாது. வயது குறைந்தவர் தலைவராக இருப்பார், வயது கூடியவர் குடிமகனாக இருப்பார், வயது குறைந்தவர் படிப்பு குறைந்தவர் அறிவு குறைந்தவர் தலைவராக இருப்பார், அறிவில் கூடியவர் பட்டதாரி படித்தவர் அங்கத்தவராக இருப்பார். அதுவே விடயம். ஊருக்கு என்ன நட வேண்டுதான் பார்க்க வேண்டும். தலைமைத்துவத்துக்கு சென்னை ஒரு மஷூரப்படி முடிவு செய்யப்பட்டால் வயதை பார்க்க கூடாது, குடும்ப பின்னணியை பார்க்க கூடாது, அவருடைய வருமானத்தை பார்க்க கூடாது, அவருடைய எந்த நிலைமையை பார்க்க கூடாது. அப்படி பார்த்தவர்கள் கண்ணியமான முன்னிய வரலாறுகளிலும் அழிந்து நாசமாகினார்கள், அழிந்தார்கள். எத்தனையோ பேர் கயவஞ்சகத்தனமாக பேசி அற்பமாக பேசி கேவலம் அடைந்தார்கள். எந்த துறையில் ஒரு நீக்கிறோ அடிமை, நீங்கள் அரபி, நீங்கள் வெள்ளை வெள்ளை நிறம் உள்ளவர், நீங்கள் உயர்சாதி, ஒரு நீக்கிறோ மூக்கு சப்பையான உதடு பெருத்த கருத்த ஒரு நீக்கிறோ அடிமை, அடிமை அடிமை என்றால் யார்? சுதந்திரம் இல்லாதவர், யாருடைய கட்டுப்பாடுகள் இருப்பவர். அவர் அமீராகினாலும் தலைவராகினாலும் கட்டுப்படுங்கள். நபியருடைய மாறு எச்சரிக்கை. அந்த அமைப்பில் கண்ணியமானவர்களே, நமக்கு தெரியும் இந்த மஸ்ஜிதிலும் எதிர்வரக்கூடிய சில நாட்களிலே ஒரு நிர்வாக தேர்வு இருக்கிறது. இதை பற்றி பல தலைப்புகளிலே பேசப்பட்டிருக்கும். நமது பொறுப்பு என்ன? இது பதவி, பதவி ஆசைப்படுத்தி இதுக்கு அப்ளை பண்ணி சில மஸ்ஜிதில் செய்கிறார்கள். நான் பொறுப்பெடுக்க தயார் என்று அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்களை விநியோகிக்கிறார்கள். அவருடைய ஊர் முறையா இருக்கலாம். இஸ்லாத்துடைய முறையிலே கண்ணியமானவர்களே, பதவியை கேட்பது என்பது பதவியை அடம்பிடித்து வற்புறுத்தி தர வேண்டும். தராவிட்டால் ஊரை கொலக்குவே. இந்த ஊரில் யாரும் கிடையாது, இந்த ஊரில் அப்படி யாரும் இருக்க முடியாது என்ற நல்லெண்ணம் இருக்கிறது. கண்ணியமான சில ஊர்கள் நடக்கின்றன. ஒரு குரூப்பை கூட்டிக் கொண்டு வருவார்கள். அதில் வாழ்க்கையிலே மஸ்ஜித் என்ன கலர் என்று தெரியாதவர்கள் தான் 90%. மஸ்ஜித் எந்த இடத்தில் இருக்கின்றது எனக்கு தெரியாது. சண்டி குரு இந்த ஊரில் இல்லை, சில ஊர்கள் சண்டித்தனத்திலே எப்படி மாற்று நாட்டை ஆள்கின்றவர்கள் அங்கு பலாத்காரத்தோடு சண்டித்தனத்தோடு பறித்தெடுக்கிறார்களோ அதை போன்று அல்லாஹ்வுடைய வீட்டில் பறித்தெடுப்பதற்கும் சில ஊர்களிலே சில குழுக்கள் தயாராகி வந்து நிர்வாக குழு கூட்டத்திலே மையத்து விழப்பாத்த சம்பவங்களும் இருக்கு. நிர்வாக குழு கூட்டம் முடியும் பொழுது சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்தி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த வஸ்தகஃபிருக வஸ்தகஃபிர் என்று முடிய வேண்டியது இன்னால் இல்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன் முடிந்த நிகழ்வுகளும் இருக்கின்றன. மண்டை உடைந்து இரத்தம் வடிந்து காயம் ஏற்பட்டு பத்து கையல் கால் உடைந்து மத்தியுடைய கண்ணாடி உடைந்து அந்நியவர்கள் அல்ல, அந்நியவன் கல்லடித்தால் சுவேசம், நிர்வாக குழுவை சண்டை பிடித்தால் என்ன கௌரவமா? அந்நியவன் மசூதியை கல்லடித்தால் சுவேசம், நிர்வாக குழு தேர்வில் அடித்துக் கொள்வது அவன் மசூதிக்கு வெளியிலிருந்து அடிக்கிறான், நாம் உள்ளிருந்து அடிக்கிறோம். இது நயவஞ்சகத்தனத்துடைய அடையாளம். பின்னேற்ற ஹலீஃபாக்களுடைய காலத்தில் நடைபெற்றது. பாரிய இழிவுகளையும் பாரிய ஆபத்துக்களுக்கும் அவர்கள் கொடுத்தார்கள். மசூதிக்குள் இரத்தம் ஓட்டினார்கள். மிம்பரிலே ஹொத்துபா நடக்கும் பக்கத்திலே நயவஞ்சக குழு யுத்தத்துக்கு பிராணம் செய்வார்கள், மோதலுக்கு பிராணம் செய்வார்கள், அரசியல் நடத்தினார்கள் மசூதிக்குள்ளே அமைதியாக. ஒரு நிகழ்வு நமக்கு தெரியும், அதை சொல்லி நான் முடிக்க நினைக்கிறேன். ஹஜருல் அஸ்வத், அந்த காபாவுடைய கருங்கல் புனர் நிர்மாணத்தின் பொழுது கலட்டப்பட்டது, வைக்க திரும்ப வைக்க வேண்டும். வைப்பதற்கு அந்த காலத்தில் இருந்த எல்லா கபீலாக்களும் நாம் தான் வைக்க வேண்டும், வேறு யாருடைய கையும் படக்கூடாது, நாம் தான் வைக்க வேண்டும். நாலஞ்சு கபீலாக்கள் ஒரு பேசனிலே ஒரு பாத்திரத்திலே இரத்தத்தை வைத்து சபதம் விட்டார்கள். இரத்தம் எங்களுக்கு தராவிட்டால் இரத்தமோடும் அழுத்து போகும். இது அந்நியர்களுடைய முறை, இது கேவலமான அரசியல்வாதிகளுடைய முறை. சபதம், அவர் அங்கி வருங்கி தலையை வெட்டுவேன், கொள்ளுவேன், பரம்பரை அளிப்பேன். எனக்கு ஒரு கல்லை தூக்கி வைக்க சண்டை போகின்ற பொழுது எப்பொழுது மூத்தவர்களுடைய அனுபவதாரிகளுடைய வயோதிபர்களுடைய ஊருக்கு பழையவர்களுடைய அபிப்பிராயங்கள் கேட்க வேண்டும். வாலிபத்துடுப்பில் வாலிப முறுக்கில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு மசீதை செய்ய முடியாது. மூத்தவர்கள் சொன்னார், சண்டை வேண்டாம், சபதம் வேண்டாம், இரத்தம் வேண்டாம், ஒரு பிரச்சனையும் வேண்டாம், ஒரு முடிவை செய்வோம். இப்பொழுது யார் மசீதுக்குள்ளே வருவாரோ அவர் சொல்கின்ற முடிவுக்கு கட்டுப்படும். அந்த நேரத்தில் வந்தவர் யார்? வாலிபர். முடிப்படுத்தவர்கள் இருக்கிறார்கள், நரைமுடி உள்ளவர்கள் இருக்கிறார்கள், கபிலாக்களுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். வந்த வாலிபர் யார்? நபித்துவத்துக்கு முன்னால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபித்துவத்துக்கு முன்னால் வாலிபர் வருகிறார். இந்த வாலிபரை கட்டுப்படுவோமே, நம்பிக்கையானவர், நல்லவர், உண்மை சொல்பவர், முஹம்மது வாருங்கள், உட்காருங்கள். நபியவர்கள் பதவி கேட்டு வரவில்லை, எந்த பதவிக்கும் வரவில்லை, பிரச்சனை நடக்கிறது என்று கேள்விப்பட்டது. வருகளை போன்று வந்தார்கள், உட்கார்ந்து சொல்லுங்கள், கல்லை வைப்பதற்கு பிரச்சனை, இந்த பொறுப்பை எங்களுக்கு தருமாறு எத்தனையோ சபதங்கள், ஒரு முடிவை செய்யுங்கள். நபியில்லை, நபியில்லை. அந்த நேரத்தில் அபிப்பிராயம் கொண்டு வாருங்கள், ஒரு பிடவை கொண்டு வந்தார்கள், ஒரு பிடவை விரியுங்கள், கல்லை வையுங்கள், எத்தனை தலைவர் மாறிருக்கிறீர்கள், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய கட்சி, எங்களுடைய கபீலா, எல்லா தலைவர் மாறுவாருங்கள், புடவை சூழல் இருந்து பிடிங்கள், புடவை பிடிங்கள், யாருக்கும் போட்டு தேவையில்லை, நான் முந்தி நீ பிந்தி, நான் பொறுப்பு நீ கீழே, ஒருவருக்கும் தேவையில்லை. எல்லோரும் சேர்ந்து ஒரே தடவையாக ஒரே நேரத்தில் உயர்த்துங்கள். புடவை தூக்கினார்கள். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் நபி அல்ல, முஹம்மத் என்ற அந்த வாலிபர் கல்லை தூக்கி உங்கள் எல்லோரும் சார்பாக நான் வைக்கிறேன். ஒரு இரத்தம் அடிந்ததா, ஒரு கீறல் விழுந்ததா யாருக்காவது, ஒரு வாக்குவாதம் நடந்ததா? அதெல்லாம் சரி வராது. கட்டுப்பாடு, தலைமைத்துவத்துக்கு வயது கிடையாது, நல்ல மசூராவா கட்டுப்படுவோம். கண்ணியமானவர்களை, தூக்கி வைத்தார்கள், இரத்தம் அடியவில்லை, அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் ஊருக்கு தேவை. இந்த ஊரில் யாரும் அப்படி இல்லை. சில ஊர்களிலே பதவி வெறியர்கள் இருக்கிறார்கள், பதவி வெறி பிடித்தவர்கள், அவர்கள் குழப்புவதுதான் வேலை. எடுப்பதும் இல்லை, எடுக்க விடுவதும் இல்லை, செய்வதும் இல்லை, செய்ய விடுவதும் இல்லை. இப்படியானவர்கள் பெரும்பாலும் இந்த ஊரில் இருக்க மாட்டார்கள். நல்லெண்ணம் சிலர் இருக்கிறார். கண்ணிமணலை தேர்ந்தெடுக்கப்படலாம். கட்டுப்பாடு, எத்தனை விஷயம் சாதிக்கலாம். ஆரம்பத்தில் சொல்லி வந்தபடி எங்கள் பிந்தி வந்த சகோதரர்கள் தயவு செய்து வேலை பழுக்கள் இருக்கும் பஜார் மஸ்கி வெள்ளிக்கிழமை இபாதத்துக்குரிய நாள், மன்னிக்க வேண்டும், கொஞ்சம் ஜும்மாவுடைய ஆரம்பத்தில் பேசப்பட்டதை கொஞ்சம் முதாக்கரா செய்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் வந்தவர்கள் உங்களை குறைக்கு சொல்லவில்லை, சில முக்கியமான விடயங்களை முன்வைத்து மஸ்ஜிதில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யலாம், தொழுகையும் சிக்கரும் குர்ஆன் மாத்திரமா, அதை நீங்கள் கொஞ்சம் முதாக்கரா செய்து கொள்ளுங்கள். கொஞ்சம் ஜும்மாவுடைய நாளை ஒரு இரண்டு மணி நேரத்தை இபாதத்துக்கு கொடுக்குங்கள். அல்லாஹ் பரக்க செய்வான், பசாரிலே பறக்க செய்வான், தொழிலே பறக்க செய்வான். கொஞ்சம் கிடைத்தாலும் பெரிய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான். இறை கண்ணியமானவர்களே, இப்படியான ஒரு நிகழ்வை நாம் எதிர்கொள்வோம். மஸ்ஜித் பொதுவானது, எந்த குடும்பத்துக்கும் எந்த நபருக்கும் எந்த கட்சிக்கும், சில ஊர்களிலே கட்சி, அந்த கட்சியில் உள்ளவர்கள் தான் மஸ்ஜித். அந்த ஊரில் எந்த கட்சிக்கு அதிகமாக வாக்கு கிடைக்கிறதோ அந்த கட்சி தான் மஸ்ஜித். அது பாராளுமன்றம் இருக்கிறது, அது நகரசபை இருக்கிறது, மாநகர சபை இருக்கிறது, இது எல்லோருக்கும் சொந்தமான பொது இடம், யாருக்கும் உரிமை கிடையாது. எந்த பணக்காரரோ ஏழையோ எல்லோராலும் அங்கம் வகிக்கலாம். மஸ்ஜித் சம்பாதிக்கின்ற இடம் அல்ல, சம்பாதித்து செலவழிக்கின்ற இடம். எனவே கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதிலே என்னென்ன துறைகள் இயங்க வேணுமோ அத்தனை துறைகளும் இயங்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதாக அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை மாற்றி அருள்வானாக. உலகத்துள்ள மஸ்ஜிதுகளையும் அல்லாஹ் மாற்றுவானாக. பாவங்களை மணி தருவதாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மணி தருவதாக, போற முஸ்லீம்கள் மூமிங்கள் என்னுடைய பாவங்களை மணி தருவதாக, உண்மையான ஈமானை தருவதாக, உண்மையான அஹ்லாக்கை தருவதாக, உண்மையான இஸ்லாமிய பக்குவத்தை தருவதாக, நேர்மையை தருவதாக, நீதியான தன்மைகளை தருவதாக, விசால மனப்பான்மையை தருவதாக, நல்ல சிறந்த நிர்வாகத்தை தேர்வு செய்தருவதாக, எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அமைதியாக மௌனமாக உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே உன்னுடைய கட்டளைக்கு பொருத்தமான முறையிலே நமது கூட்டத்தை நடத்தி அருள்வாயாக. எந்தெந்த ஊர்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றனவோ அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவதாக, முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவதாக, தலைமைத்துவத்தை கட்டுப்படக்கூடிய சமூகமாக எம்மை மாற்றுவதாக, ஈமான் வாழ்ந்து களிமாடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துள்ளதாக. வாஸ்ருதாவான் சுந்தரமிலும்
سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். Wassalam.
Things that I see, I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله.